பொதுக்காலம் 16 ஞாயிறு, ஞாயிறு சிந்தனை.
எனதருமை அன்புள்ளங்களே, புகழ்பெற்ற ஆன்மீக வழிகாட்டியும் இயேசு சபை அருள் பணியாளருமான ஆந்தனி டிமெல்லோ அவர்களின் 1 Minute Wisdom, அதாவது 1 நிமிட ஞானம் என்ற நூலில் காணப்படும் எளியதொரு கதை இது.
குரு எப்போதும் கதைகளையே கூறி வந்தார். அவர் கூறிய கதைகள் சீடர்களுக்கு பிடித்திருந்தன. இருந்தாலும் இன்னும் ஆழமான உண்மைகளை தங்கள் குரு கற்றுத்தர வேண்டும் என்று சீடர்கள் கேட்க ஆரம்பித்தனர். அவர்கள் என்னதான் வற்புறுத்தி கேட்டாலும் குரு சொன்ன ஒரே பதில் இதுதான், மனிதர்களுக்கும் உண்மைக்கும் இடையே உள்ள சுருக்கமான வழி கதையே. இதை நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை.
அன்பு நெஞ்சங்களே, உண்மைக்கும் நமக்கும் இடையே உள்ள சுருக்கமான வழி கதைகளே என்று இயேசு உணர்ந்திருந்தார். எனவே அவர் இறைவனையும் இறை அரசையும் அறிமுகம் செய்வதற்கு உவமைகளை பயன்படுத்தினார். சென்ற ஞாயிறு விதைப்பவர் உவமையை வழங்கிய இயேசு இந்த ஞாயிறு 3 உவமைகளை நமக்கு வழங்குகின்றார். வயலில் தோன்றிய களைகள், கடுகு விதை, புளிப்பு மாவு என்ற இந்த 3 உவமைகளும் விண்ணரசின் பண்புகளை விளக்கும் உவமைகள் என்று இயேசு கூறியுள்ளார்.
அன்பு இதயங்களே, விண்ணரசின் முக்கிய பண்பான வளர்ச்சி பற்றி இவ்வோமைகள் வழியே இயேசு சொல்லித் தருகின்றார். எந்த ஒரு வளர்ச்சியும் மின்னலை போல் தோன்றி மறைவது இல்லை. உண்மையான வளர்ச்சி பல தடைகளை தாண்டி மெதுவாக ஆனால் உறுதியாக இறுதியாக வெளிப்படும். அதை காண்பதற்கு பொறுமை தேவை என்ற பாடங்களை இன்றைய 3 ஓமைகளும் நம் உள்ளங்களில் ஆழமாக பதிக்கின்றன. அனைத்திற்கும் உடனுக்குடன் தீர்வுகள் காண வேண்டும் என்ற அவசரம் கொண்டிருக்கும் நமக்கு இந்த அவசரத்தால் பயிரையும் களையையும் நல்லவற்றையும் தீயவற்றையும் பகுத்து பார்க்க பொறுமையின்றி தவிக்கும் நமக்கு இன்றைய ஓமைகள் வேகத்தடையைப் போல வந்து சேருகின்றன.
விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார் என்று சென்ற வார ஓமையை அறிமுகம் செய்த இயேசு இந்த வாரம் இருவர் விதைப்பதை பற்றி குறிப்பிடுகின்றார்.
மத்தேயின் நற்செய்தி பிரிவு 13. இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த வேறொரு ஓமை. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆட்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கிடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான்
என்று இயேசு இந்த உவமையை துவக்குகின்றார். அன்பு நெஞ்சங்களே, இந்த அறிமுக வரிகளை வாசிக்கும் போது விதை விதைத்தவரைக் காட்டிலும் இரவோடு இரவாக களைகளை விதைத்துச் சென்றவர் நம் கவனத்தை ஈர்க்கின்றார், நமக்குள் நெருடல்களை உருவாக்குகின்றார். எந்த ஒரு நிலத்திலும் பயிர்களுடன் ஒரு சில களைகளும் வளர்வது இயற்கைதான். ஆனால் களைகள் பயிர்களை விட அதிகம் பெருக வேண்டும் என்ற எண்ணத்தோடு களைகளை விதைப்பவர் இன்றைய உலகில் திட்டமிட்டு தீமைகளை வளர்ப்போரை நமக்கு நினைவுபடுத்துகின்றார். தானாகவே மலிந்து வரும் தீமைகள் போதாது என்று ஒரு சிலர் திட்டமிட்டு தீமைகளை விதைத்து அவை வளர்வதைக் கண்டு ரசிக்கும் அவலத்தையும் நாம் அறிவோம். எடுத்துக்காட்டாக அன்புள்ளங்களே, ஒரு சில கணனி நிறுவனங்களில் பணிபுரிந்தோர் குற்றங்களில் சிக்கி அந்த நிறுவனங்களை விட்டு வெளியேற்றப்பட்ட போது அந்த நிறுவனங்கள் உருவாக்கிய கணனி மென்பொருள்களில் வைரஸ் எனப்படும் களைகளை நுழைத்துச் சென்றனர் என்பதை நாம் அறிவோம். அன்பு நெஞ்சங்களே, இறையரசின் வளர்ச்சிக்காக பொறுமையாக காத்திருப்பது போல் இறையரசிற்கு தடையாக வளர்ந்துள்ள களைகளை அகற்றுவதிலும் நாம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்பதை இயேசு தன் முதல் உவமையில் தெளிவாக்குகின்றார். களைகளை கண்டதும் அவற்றை அகற்றிவிட விரும்பிய பணியாளர்களிடம்,
வேண்டாம், களைகளை பறிக்கும் போது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும், அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள்
என்று நில உரிமையாளர் அறிவுரை வழங்குகின்றார்.
பூனை நாடி நாடி வரும் நேரம், உயிர் நாடி உருகி பாடும், சொந்தம் தேடி தேடி வரும் வேளை, சொல்லாமல் சோகம் போகும்.
அன்புள்ளங்களை, களைகளை அகற்றிவிட பணியாளர்கள் காட்டிய அவசரத்தை பல்வேறு நாடுகளில் காவல்துறையும் நீதித்துறையும் காட்டி வருகின்றன. களைகளை அகற்றுகிறோம் என்ற போர்வையில் இந்த துறைகள் காட்டியுள்ள வேகமும் அவசரமும் பல அப்பாவியான பயிர்களை பழிவாங்கியுள்ளன என்பது நாம் அடிக்கடி கேட்கும் செய்திதானே. அன்புள்ளங்களே, இவ்வாண்டு ஜூன் மாதம் அமெரிக்க ஐக்கிய நாட்டிலிருந்து வெளியான ஒரு செய்தி, பயிரா களையா என்பதை அறியும் பொறுமையின்றி செயலாற்றிய காவல் மற்றும் நீதித்துறைகளை பற்றியது. அமெரிக்க ஐக்கிய நாட்டின் கான்சஸ் நகரில் தான் செய்யாத ஒரு குற்றத்திற்காக சிறை தண்டனை பெற்ற ஒரு இளைஞர் 17 ஆண்டுகள் சென்று குற்றமற்றவர் என்று கடந்த ஜூன் மாதம் முதல் வாரத்தில் விடுவிக்கப்பட்டார்.
ரிச்சர்ட் அந்தனி ஜோன்ஸ் என்ற இளைஞர் 1999 பூங்கா ஒன்றில் மக்களிடமிருந்து கொள்ளையடித்தார் என்று குற்றம் சுமத்தப்பட்டதால் 19 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றார். இந்த கொள்ளை நடந்ததை கண்ட சிலர் அதை செய்தது ரிச்சர்ட் தான் என்று அடையாளப்படுத்தியதை வைத்து நீதிபதியும் ஜூரி என்று அழைக்கப்படும் நடுவர் குழுவும் இணைந்து ரிச்சர்டுக்கு சிறை தண்டனை வழங்கினர். தான் இக்குற்றத்தை செய்யவில்லை என்றும் குற்றம் நடந்ததாக சொல்லப்படும் நேரத்தில் தான் மற்றொரு இடத்தில் இருந்ததாகவும் இளையவர் ரிச்சர்ட் பலமுறை எடுத்துச் சொல்லியும் பயனின்றி போனது. அவர் சிறையில் 15 ஆண்டுகள் கழித்தபின் அச்சிறைக்கு வந்த வேறு சில கைதிகள் ரிச்சர்ட் தங்களுக்கு தெரிந்த மற்றொரு நண்பரைப் போலவே இருக்கின்றார் என்று கூறினர். அந்த நண்பரின் பெயரும் ரிச்சர்ட் என்பதை அவர்கள் கூறியதும் ரிச்சர்ட் தன் வழக்கறிஞர்கள் வழியே இந்த மற்றொரு ரிச்சர்டை கண்டுபிடிக்கும்படி கேட்டுக்கொண்டார். 2வது ரிச்சர்டின் புகைப்படங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன. இருவரும் ஒரே தோற்றமும் ஒரே பெயரும் கொண்டிருந்ததால் பூங்காவில் கொள்ளை அடித்தவர் யார் என்பதை அடையாளப்படுத்தியவர்கள் தவறு செய்திருக்கலாம் என்று நீதிமன்றம் உணர்ந்து சிறையில் இருந்த ரிச்சர்ட் அவர்களுக்கு விடுதலை வழங்கியது.
குற்றம் செய்த ஒருவரை போல இருந்த ஒரே காரணத்திற்காக இளையவர் ரிச்சர்ட் தனக்கு விதிக்கப்பட்ட 19 ஆண்டுகள் தண்டனையில் 17 ஆண்டுகளை சிறையில் கழிக்க நேரிட்டது.
அன்பு நெஞ்சங்களே, தன் விடுதலையை தொடர்ந்து இளையவர் ரிச்சர்ட் செய்தியாளர்களிடம் கூறிய கருத்துக்கள் நம் கவனத்தை ஈர்க்கின்றன.
ஒரே வகையான தோற்றமும் ஒரே பெயரும் கொண்டிருப்பது மிக மிக அரிதான ஓர் ஒற்றுமை. இதை கொண்டு முதலில் எனக்கு தண்டனையும் இப்போது விடுதலையும் கிடைத்திருப்பது அரிய வகை அதிசயம் என்றே சொல்ல வேண்டும். இதை நான் அதிர்ஷ்டம் என்று நம்ப மாட்டேன். இது எனக்கு கிடைத்த ஆசீர் என்றே நான் நம்புகின்றேன்
என்று ரிச்சர்ட் அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறினார். தான் செய்யாத ஒரு குற்றத்திற்காக 17 ஆண்டுகள் சிறையில் துன்புற்ற பின்னரும் தனக்கு கிடைத்த விடுதலை வெறும் அதிர்ஷ்டம் அல்ல, அது ஒரு ஆசீர்வாதம் என்று கூறும் அளவு பக்குவப்பட்டிருந்த இளையவர் ரிச்சர்ட் அவர்கள் சிறையில் இருந்த பல்வேறு களைகள் நடுவே ஒரு பயிராகவே வளர்ந்தார் என்பதை நம்மால் உணர முடிகின்றது. பயிரையும் களையையும் பிரித்து பார்க்கும் பொறுமையின்றி அல்லது பல வேளைகளில் களைகளை பாதுகாக்கும் நோக்கத்துடன் அப்பாவி மக்களை பழிவாங்கும் நீதித்துறைக்கும் காவல்துறைக்கும் இறைவன் பொறுமையையும் நேரிய சிந்தனையையும் வழங்க வேண்டுமென்று மன்றாடுவோம்.
எனதருமை அன்புள்ளங்களே, பயிரையும் களைகளையும் பகுத்து பார்க்க நமக்கு பொறுமை தேவை என்பதே வயலில் தோன்றிய களைகள் என்ற உவமையில் இயேசு சொல்லித்தரும் முக்கியமான பாடம். அதே வண்ணம் கடுகு விதை உவமையும் புளிப்பு மாவு உவமையும் பொறுமையை சொல்லித் தருகின்றன. விதைகளை விதைத்த மறுநாளே செடிகளை எதிர்பார்ப்பது மதியீனம் என்பதை நாம் அனைவரும் அறிவோம்.
ஒருவர் தன் வீட்டின் பின்புறம் இருந்த சிறு தோட்டத்தில் சில விதைகளை ஊன்றி வைத்தார். ஒவ்வொரு நாளும் காலையில் தோட்டத்திற்கு சென்று மண்ணை தோண்டி தான் ஊன்றிய விதைகள் வளர்ந்துவிட்டனவா என்று அவர் பார்த்து வந்தாராம். அந்த விதைகள் வளர்ந்திருக்க வாய்ப்பில்லை என்பதை நாம் அறிவோம். அதேபோல் மாவில் புளிப்பு மாவை கலந்தபின் அதை மூடி வைக்க வேண்டும். மாவு முழுவதிலும் புளிப்பு ஏறுவதற்கு காத்திருக்க வேண்டும். புளிப்பு ஏறிவிட்டதா என்று பார்க்க அந்த மாவு உள்ள பாத்திரத்தை அடிக்கடி திறந்தால் உள்ளிருக்கும் மாவில் புளிப்பேற வாய்ப்பில்லை.
பயிர்களும் களைகளும் வளரும் நிலம், பூமியில் தோன்றிய கடுகு விதை, புளிப்பு மாவு கலக்கப்பட்ட மாவு என்ற இந்த 3 உவமைகளும் நமக்கு சொல்லித்தரும் ஒரே பாடம் என்ன? பொறுமை.
இயேசுவே என்னிடம் பேசுவாயா,
எனதருமை அன்புள்ளங்களே, நாம் எதிர்பார்ப்பவை அனைத்தும் துரிதமாக உடனடியாக கிடைக்க வேண்டும் என்று அவசரப்படுவது நாம் வாழும் உடனடி யுகத்தின் இலக்கணமாகிவிட்டது. உடனடி நூடுல்ஸ், உடனடி தோசை, உடனடி இட்லி என்று அனைத்திற்கும் நாம் ஆளாய் பறக்க ஆரம்பித்துவிட்டோம். அதேபோல் டிஜிட்டல் வழி தகவல் பரிமாற்றத்தால் நம் விரல் நுனியில் அனைத்து செய்திகளையும் ஒரே நேரத்தில் பெற விழைகின்றோம். நம்மீது திணிக்கப்படும் செய்திகள் நூற்றுக்கணக்கில் நம்மை வந்து அடைவதால் எந்த ஒரு செய்தியையும் ஆற அமர முழுமையாக பார்த்து படித்து சிந்தித்து செயல்படும் பொறுமை நம்மிடம் இல்லை. இதனால் அன்புள்ளங்களே, நம் மத்தியில் உண்மையான செய்திகள், பயனுள்ள தகவல்கள் ஆகிய பயிர்கள் வளர்வதற்கு பதில் நமது அவசர சிந்தனை என்னும் நிலத்தில் வதந்திகள், புரணிகள், அவதூறுகள் என்ற களைகளே மண்டி வருகின்றன. நாமும் நமது பங்கிற்கு அடுத்தவருக்கு இந்த செய்திகளை அனுப்புவதன் வழியாக அவரது தொடர்பு கருவிகள் என்ற நிலத்தில் இந்த களைகளை அவசரமாக விதைத்து விடுகின்றோம். அன்பு நெஞ்சங்களே, நம் ஒவ்வொருவருக்கு உள்ளும் கதிர்கள், களைகள் இரண்டும் வளர்கின்றன. கதிர்களை வளர்ப்பதும் களைகளை வளர்ப்பதும் நமக்கு தரப்பட்டுள்ள சுதந்திரம் என்பதை பின்வரும் கதை வழியே நாம் புரிந்து கொள்ளலாம்.
செரோக்கி என்ற அமெரிக்க பழங்குடி இனத்தைச் சேர்ந்த முதியவர் ஒருவர் தன் பேரனுக்கு வாழ்க்கை பாடங்களை சொல்லித் தந்தார். எனக்குள் இரு ஓநாய்கள் உள்ளன. ஒரு ஓநாய் மிகவும் நல்லது, பாசம், பரிவு, அமைதி என்ற நல்ல குணங்கள் கொண்டது. மற்றொரு ஓநாய் பொல்லாதது, கோபம், ஆணவம், பொய்மை என்ற பல எதிர்மறை குணங்கள் கொண்டது. இவ்விரு ஓநாய்களும் எப்போதும் சண்டையிட்டு கொண்டே உள்ளன. இதே சண்டை உனக்குள்ளும் நடக்கின்றது, உலக மக்கள் அனைவருக்குள்ளும் நடக்கின்றது என்று முதியவர் சொன்னார். சிறிது நேர சிந்தனைக்கு பின் பேரன் தாத்தாவிடம், இந்த சண்டையில் எந்த ஓநாய் வெல்லும் என்று கேட்டான். அதற்கு தாத்தா பேரனிடம், நீ எந்த ஓநாய்க்கு அதிக உணவளிக்கின்றாயோ அதுதான் வெல்லும் என்றார்.
அன்பு இதயங்களே, நம் ஒவ்வொருவருக்குள்ளும் நல்லவை தீயவை இணைந்து வளர்கின்றன. நாம் கதிர்களை கருத்துடன் வளர்த்தால் களைகள் கருகி போகும். நாம் களைகளை வளர்ப்பதில் கருத்தை செலவிட்டால் கதிர்கள் காணாமல் போகும். நாம் வளர்ப்பது கதிரா களையா என்பதை புரிந்து கொள்ள முதலில் நமக்குள் பொறுமையை வளர்த்து கொள்ள வேண்டும். நாம் கதிர்களை வளர்க்கிறோமா, களைகளை வளர்க்கிறோமா? கடவுளுக்கு முன் பதில் சொல்வோம்.
வாழ்வின் ஒளி உன் வார்த்தை, வழியை விலக விழுந்தே. வாழ்வே உன்னில் சரணாக, வரங்கள் சுரந்தாய் மழையாக. வானம் போன்ற உந்தன் அன்பில் வாழும் ஜீவன் நான், உன் வள்ளல் உள்ளம் சொல்லும் வார்த்தை வளமை தந்ததே. ஆஹா, உனை நாடி நாடி வரும் நேரம், உயிர் நாடி உருகி பாடும். சொந்தம் தேடி தேடி வரும் வேளை, சொல்லாமல் சோகம் போகும். உன்னில் என்னை, என்னில் உன்னை, என்றும் அன்பில் ஒன்றி வாழ வாழ்த்தும் உந்தன் வார்த்தை. உனை நாடி நாடி வரும் நேரம், உயிர் நாடி உருகி பாடும். சொந்தம் தேடி தேடி வரும் வேளை, சொல்லா
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.